நாம் தொடர்ச்சியாக இந்த கிருபையின் போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வேதத்தினுடைய அடிப்படை போதனை. வேதத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட மனிதனுடைய இரட்சிப்பின் போதனையாக இருக்கிறது என்று பார்த்தோம். மனிதன் முழுவதுமாக வீழ்ச்சியில் இருக்கிறான். வீழ்ச்சியில் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் பிதாவான தேவன் எப்படி செயல்படுகிறார், அதுதான் நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல். குமாரனாகிய கிறிஸ்து எப்படி செயல்படுகிறார், அதுதான் குறிப்பிட்டவர்களுக்கான பரிகார பலி. அடுத்து பார்க்கும்போது நிராகரிக்கப்பட முடியாத கிருபை, பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான். அடுத்து கடைசியாக பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாப்பும் பரிசுத்தவான்களினுடைய விடாமுயற்சி. இப்போ இந்த நான்கு தலைப்பின் கீழாக பார்க்கும்போது மனுஷன் முழுசுமா வீழ்ச்சியில் இருக்கிறான், செத்து போயிருக்கிறான். தேவன், பிதாவாகிய தேவன் வல்லமையாய் அவருடைய அன்பின் மூலமாக எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் மனுஷனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை, அந்த பரிகார பலியை செலுத்தின பின்பாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே செயல்படுகிறார். அந்த செயல்பாடு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வரத அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த நிராகரிக்கப்பட முடியாத அந்த கிருபையை பெற்ற மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வரார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கல்லான இருதயத்தை உழைச்சி சதியா மாற்றுறார். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை பாவத்தை வெறுக்க செய்கிறார், இயேசுவை நேசிக்க சொல்றார், வேதத்தை புரிய செய்கிறார், விசுவாச ஐக்கியத்தை கொடுக்கிறார், பாவத்துக்கு எதிரான போராட்டத்தை கொடுக்கிறார். இதுதான் அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான குணாதிசயம்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? நான் பாவம் செய்யறேனே, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, நான் பாவம் செய்யறேனே, நான் பரலோகத்துக்கு போயிருவேனா? இல்லை ரட்சிக்கப்பட்ட மனுஷனால விசுவாசியால பாவம் செய்ய முடியுமா? ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான கேள்வியாகவே இருக்கு. அது நிறைய நேரத்தில் நம்மளை குழப்புது, நிறைய நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையை அப்படியே குறைக்குது, நிறைய நேரத்தில் என்னை புலம்ப வைக்குது. நான் வெக்ஸாரேன், நான் ரசிக்கப்பட்டேன், உண்மையாக ரசிக்கப்பட்டுட்டேனா இல்லையா என்ற கேள்விகளோடு நம்ம அநேக நேரத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். வேதம் மிக தெளிவாக ஒரு ரெண்டு உண்மையை சொல்லுது. உண்மையான விசுவாசியை தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக பாதுகாக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுது, தேவன் உண்மையான விசுவாசியை அவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கிறார். அதே வேளையில வேதம் இன்னும் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யறானா, பரிசுத்தமான வாழ்க்கையில விடாமுயற்சியுடன் தொடர்கிறான் என்பதையும் வேதம் போதிக்கிறது. நல்ல தெளிவா இதை நம்ம புரிவது ரொம்ப அவசியம். ஒரு மனுஷனை பிதாவான தேவன் தெரிந்து கொண்டு குமாரனாகிய தேவன் அவருக்காக, அவன் அந்த மனுஷனுக்காக சிலுவையிலே மரித்து பரிகார பலியாக செந்தி மனுஷனையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி பரிசுத்தாவியினால என்னுடைய இருதயத்தை மாத்தி, கல்லான இருதயத்தை சதியாக மாத்தி நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த மனுஷனை தன்னுடைய நித்திய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கிறார். அதுதான் நம்ம கடைசியா பாக்குறோம், the perseverance of saints அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய பாதுகாப்பும் பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சியும் தேவன் அந்த மனுஷனை, உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷனை பாதுகாக்கிறார். அதே வேளையில வேதம் இன்னும் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனால் பாதுகாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில விடாமுயற்சியுடன் தொடர்ந்து வாழ்கிறான் என்று பார்க்கிறோம். இப்ப இங்கே நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எங்க கேள்வி வருதுன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போறாங்களே, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் இருந்தாங்களே, அங்கத்துவமா இருந்தாங்களே, இப்ப அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப பாவமான வாழ்க்கையா இருக்குதே, அதனால அவங்க ரட்சிப்பை இழந்து போயிட்டாங்களா? இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் நம்மளுக்கு வருது. இந்த மாதிரியான கேள்வி வரும்போது நான் இந்த சத்தியத்தை ஸ்டேட் பண்ணும்போது நம்ம ஒன்று சொன்னோம், உண்மையான விசுவாசி. உண்மையான விசுவாசி யார்? உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிற மனிதர். இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துல, நம்முடைய சமூகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை, உண்மையான சுவிசேஷம் முதலாவது பிரசங்கிக்கப்படவில்லை. உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டா மட்டும்தான் உங்களுடைய இருதயம் கல்லான இருதயம் சதையா மாறும். உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மேசியாவா தெரிவார். சிலுவையில் அறையப்பட்ட மேசியா எனக்கு எப்ப தெரிவார்னா, என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது, பரிசுத்தாவியானவர் செயல்பட்டா அந்த பரிசுத்தாவியான இருதயத்தை உடைக்கிறார், என்னோட இருதயத்தை மாற்றுறார், எனக்கு சதியான இருதயத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்துல மனுஷனுடைய அனுபவத்தை பார்த்து கடவுள்கிட்ட நான் ஜோமனையனோட ஜபத்தை கேட்டார், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். கடவுள்கிட்ட நான் என்னுடைய கடன் தொல்லை தீரணும் ஜோமன்னே கடவுள் என் கடன் தொல்லையை தீர்த்துட்டார், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். இது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் பாவத்தில், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவத்துல செத்து போயிருந்தேன், தேவன் என்னை தேடி வந்து தேவன் என்னை மீட்டு கொண்டார், தேவன் என்னுடைய இருதயத்துல பேசினார், தேவன் என்னுடைய இருதயத்தை உடைச்சார், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், அவர் மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது, அவர் எனக்காக சிலுவையில மரித்தார் என்ற விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்தை உடையும். அப்போ உங்களுடைய இருதயத்துல பரிசுத்தாவியானவர் பேசுவார். அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் உண்மையான விசுவாசி. வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு, வேதத்துல சொல்லப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசிக்காத எந்த விசுவாசமும் ரட்சிப்பு அல்ல. இது நம்ம ரொம்ப, இதுதான் இந்த பேஸ் லைன்ல தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த இரண்டு சத்தியத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால, அல்லது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுனால, இல்ல என்னுடைய ஜபம் கேட்கப்படுறதுனால, இல்ல நான் ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்றதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. வேதம் என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேதம் உண்மையான விசுவாசியை தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கிறார். இந்த முழுமையான உறுதியான பாதுகாப்பு ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் தன்னுடைய நித்திய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கிறார். நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம பார்த்தோம் தேவனுடைய நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், அது நித்தியத்துல நடந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்ட தேவன், நித்திய ராஜ்யத்துல நான் பங்குள்ளவன் ஆவதற்காக தேவன் என்னை பாதுகாக்கிறார். அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனுஷனும், அந்த மனுஷனுக்காக பரிகார பலி செலுத்தப்பட்ட எந்த மனுஷனும், தேவனுடைய நிராகரிக்கப்பட முடியாத கிருபையை பெற்று பரிசுத்த ஆவினால முத்தரிக்கப்பட்ட எந்த ஆணும் பெண்ணும் குழந்தையும் யாராலையும் நியாயத்தீர்ப்புக்குள்ளாக மறுபடியும் போக மாட்டான். அவன் நீதிமானாக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அவன் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளை என்று கைவிடப்படுவதில்லை. தேவனுடைய உறவிலிருந்து ஒருபோதும் அவன் நிரந்தரமாக பிரிக்கப்படுவதில்லை. மெய்யான விசுவாசி ஒருபோதும் ரட்சிப்பை இழந்து போக மாட்டான். ஏன் அப்படின்னா, அந்த விசுவாசியை தேவன் முழுமையாக பாதுகாக்கிறார். இதற்கு ஆதாரமா அநேக புதிய பழைய ஏற்பாட்டு பகுதிகள் இருக்கு. நம்ம விசேஷமாக புதிய ஏற்பாட்டு பகுதியில இருந்து ஒரு 6 பகுதியில் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நம்ம யோவான் சுவிசேஷத்தை திருப்பி கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். காலையில வாசிக்கிட்ட அதே பகுதியை மறுபடியும் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 37-40 வசனத்தை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 134 பக்கம் 37 வசனத்துல வாசிக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. வேதம் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த மனுஷனும் அந்த ரட்சிப்பை இழந்து போகுது. இந்த 6 அதிகாரத்தினுடைய பின்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 6 அதிகாரத்துல 5 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். அந்த 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சோடனே ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வராங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வரும்போது இயேசு கிறிஸ்து 22 வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை எப்படி தேட வேண்டும், நீ அப்பத்துக்காக தான் இயேசுவை தேட, நீ எதுக்காக இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லிட்டு, இந்த 37 வசனத்திலிருந்து இந்த 40 வசனம் வரைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அப்ப அதுல பார்க்கும்போது 37 வசனம் சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்ப வருகிறவனை எந்த சூழலிலும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் தெரிந்து கொண்ட மனுஷனை எப்படிப்பட்ட சூழலிலும் குமாரனாகிய கிறிஸ்து அவரை தள்ளிவிடுவதில்லை. ஏன் தள்ளுவதில்லை? 38-39 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தம் என்ன? தேவன் கொடுத்த ஜனங்களை கடைசி நாளில் எழுப்புவது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. குறைபாடு இல்லாத ஒரு ரட்சிப்பு, எந்த விதமான குறை இல்லாம முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு. பிதாவானவர் தெரிந்து கொண்டு, அந்த பிதாவானவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனும், ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனும், யார் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரோ, யாருடைய இருதயத்தெல்லாம் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ, அவனெல்லாம் கடைசி நாளில் எழுப்புவது இது யாருடைய சித்தம்னு சொல்லுதுன்னா, இது பிதாவானவருடைய சித்தம். 40 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கு. இது தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை கடைசி நாளில் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வருவது தேவனுடைய சித்தமா இருக்கு. அது எவ்வளவு எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, அதை அவர் கொண்டு வரார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வேத பகுதியை திருப்பிக்கலாம், யோவான் 10 அதிகாரத்தை திருப்பிக்கலாம். யோவான் 10 அதிகாரம் 27-30 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10 அதிகாரம் 27-30 வசனம், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகள் எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கும். அடுத்த ஒரு வாக்குத்தத்தை சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்ம கடந்த சர்மன்ல பார்க்கும்போது, என் ஆடுகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்றான். அடுத்து 28 வசனத்தை பார்க்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அடுத்த உறுதியா சொல்லுது, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, நான் அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, அது ஒருபோதும் கெட்டு போகாது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசுவோட கையிலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அவர் கையிலிருந்து யாரும் எடுக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. அடுத்து 29 வசனம் இன்னொரு ஸ்ட்ராங்கா சொல்லுது, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. விசுவாசி எங்க இருக்கிறான் அப்படின்னா, இயேசுனுடைய கரத்துல இருக்கிறான். இயேசுனுடைய கரத்துல இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்ப அடுத்து சொல்றாரு, பிதாவானவர் எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்ப டபுள் செக்யூரிட்டி, இரட்டை பாதுகாப்பு. ஒரு விசுவாசி பத்திரமாக பிதாவினுடைய கரத்திலும் குமாரனுடைய கரத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் விருப்பப்படலன்னா நான் ரட்சிப்பை இழந்துருவேன், நான் நிறைய பாவம் செஞ்சேன், எனக்கு கடவுளை பிடிக்கலன்னா நான் வழி விலகி போயிடலாம், அந்த கையில இருந்து விழுந்துடலாம். அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்படிப்பட்டவன் கடவுளை குறித்து சரியான பார்வை இல்லாதவன், அவன் விசுவாசியே இல்லை. நம்ம நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவராய், சர்வ வல்லவராய் ரட்சிப்பை திட்டம் பண்ணி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு எந்த விதமான காரியமும் இல்லை, அவனுடைய கிரியை இல்லை, நான் போய் ரட்சிக்கப்படல, கடவுள் என்னை தூக்கிட்டு வந்தார், கடவுள் என்னை எழுத்துக்கொண்டார், தேவன் என்னை வைத்திருக்கிறார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் குமாரனுடைய கரத்திலும் பிதாவினுடைய கரத்திலும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்ம வாசி கேட்ட ரோமர் கெழுத நிருபம் 8 அதிகாரத்தை, ரோமர் கெழுத நிருபம் 8 அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராருடன் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, முன்னறிந்தாரோ, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்க தெளிவா சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, எவர்களை அழைத்தார் முன் குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று கடந்த காலத்தை பாஸ்ட் டென்ஸ் பிரஸ்ஸை யூஸ் பண்ணி இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பனா நித்தியத்துல தேவன் என்ன, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த செக்யூரிட்டி எப்படி கொடுத்திருக்காரு என்று பாருங்க. அவருடைய கரத்துல இருக்கிற மனுஷன், தேவனால முன்குறிக்கப்பட்ட மனுஷன், அவரால் அழைக்கப்பட்ட மனுஷன், அவனுக்காக பரிகார பலி செலுத்தப்பட்ட மனுஷனை ஒருபோதும் அந்த தேவனுடைய பாதுகாப்புல இருந்து போக முடியாது. அவனை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்த்து இருக்கிறார் என்று பார்க்கும். அதனாலதான் நம்ம 38-39 வசனத்தை பார்த்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இந்த 38-39 வருஷம் சொல்ல என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் ஒரு உண்மையான விசுவாசிய தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு மெய்யான விசுவாசிய, ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளைய எந்த சூழலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மரணனாலும் சரி ஜீவனாலும் சரி தேவதூதர்களாலும் சரி அதிகாரங்களாலும் சரி வல்லமினாலும் சரி நிகழ்காரியங்கள் வரும் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு ஒரு விசுவாசிய பிரிக்காது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாம அங்க சொல்லியிருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன். அஷூர்னஸ், ஒரு திட நம்பிக்கை. ரோமர் 8:1 திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:1 சொல்லுது, ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை திருப்பு இல்லை. ரோமர் 8:1 இந்த நிராகரிக்கப்பட முடியாத கிருபையை பெற்றவர்களை பற்றி பேசுது. அவங்களுக்கு ஆக்கினி திருப்பு இல்லை அப்படியே சொல்லிட்டு கடைசி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுன் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். பவுல் எதை சொல்றார், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நியாயத்திருப்பிலிருந்து விடுதலை பெற்ற மனுஷன், அவன் படிப்படியா தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையில அன்பை விட்டு விலகி போயிருவான்னு சொல்லல, அந்த ரட்சிப்பை இழந்து போயிருவான்னு சொல்லல, அந்த அன்பை விட்டு ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று உறுதியாக இருக்கிறேன், அதை நிச்சயத்திருக்கிறேன். மனுஷ விசுவாசி, உண்மையான விசுவாசி ஒருபோதும் தேவனுடைய கரத்திலிருந்து அவன் பிரிக்க முடியாது, அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. வேதம் தொடர்ச்சியா என்ன தெளிவா பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசி தேவனால் பாதுகாக்கப்படுகிறான். இன்னும் அழுத்தமா சொல்றோம், உண்மையான விசுவாசியை தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்திற்காக பாதுகாக்கிறார். இன்னொரு வேத பகுதியை எடுத்துக்கலாம், பிலிப்பியர் 1:3 திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 1:5 பார்க்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவினால் பொறியும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. என்ன சொல்றாரு என்று பாத்தீங்க அப்படின்னா, சுவிசேஷத்தின் மூலமாக பிலிப்பிய மக்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்டு மறந்துடும்னாங்க. நம்ம போன செம்மன்ல பார்த்தோம், அப்போஸ்தலர் 16 லிதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார், அங்க காவற்காரளுடைய இருதயத்தை திறந்தார், அவர்கள் ரசிக்கப்பட்டாங்க, அங்க ஒரு திருச்சபை நாட்டப்பட்டுச்சு. அதை சொல்லிட்டு இங்க அந்த நிறுவத்துல பாக்குறோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அந்த நற்கிரியை அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் யார், தேவன். விசுவாசத்தை கொடுத்த தேவன், அதை துடையின தேவன், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பொறியந்தமும் முடிய நடத்துவார். யார் நடத்துறார், தேவன் நடத்துறார். எப்போ வரைக்கும் நடத்துறார், எவ்வளவு நாள் நடத்துறார், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர வரைக்கும் தேவன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! நான் என்னுடைய சுய பலத்துல நான் நடக்கல, நான் என்னோட தேவன் கொடுத்த விசுவாசத்தை பாதுகாத்து பத்திரப்படுத்தி சேஃப்கார்ட் பண்ணி நான் நடக்கல, தேவன் என்னை நடத்துகிறார், தேவன் என்னை பாதுகாக்கிறார். ரோமர்ல பார்த்தோம், உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் என்ன ஸ்டேட் ஆஃப் லைஃப்ல இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒரு மெய்யான விசுவாசியை தேவன் பாதுகாக்கிறார். தேவன் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நடத்துறார். தேவன் நற்கிரிகளை கொடுக்கிறார். அந்த நற்கிரியில எவ்வளவு நாள், அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் முழுமையாக என்னை நடத்துகிறார் என்று சொல்லுது. அடுத்த 5 1 Peter 1:3 திருப்பிக் கொள்ளலாம். 1 Peter 1:3 புதிய ஏற்பாட்டிலே 317 பக்கம், 1 Peter 1:3-5 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்றார், எதற்கு எப்படி ஜெனிப்பித்தார், அழியாததும் வாடாததுமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெனிப்பித்தார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, வேத வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பித்து என்ன செய்யறார் என்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை காக்கிறார் என்று சொல்லுது. நம்ம ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும், உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சுதந்திரத்துக்காக காக்கப்படுறோம். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேதத்துல இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெய்யான விசுவாசியும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அடுத்து நம்ம எபேசியர் ஆறாம் எபேசியர் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டில் 264 பக்கம் எபேசியர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியும் அந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்தை நம்பின போது, அந்த சுவிசேஷத்தை நான் நம்பின போது பரிசுத்த ஆவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்து 14 வசனம் பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நான் மீட்கப்படுவேன் என்பதற்காக, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவேன் என்பதற்காக யார் அச்சாரமா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆல் முத்திரைக்கப்பட்டிருக்க, ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினால முத்திரைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு நாள்? பாதியிலே அந்த முத்திரை எடுக்கப்படுமா? இல்ல நான் பாவம் செய்யும் போது அந்த முத்திரை உடஞ்சிருமா? பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிருவாரா? எபேசியர் 4:30 வசனம் இதுக்கான பதிலை சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். வசனம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாள் என்று பார்க்கும் போது, அந்த நியாய தீர்ப்பு நாள், தேவனுடைய இரண்டாம் வருகை, அந்த இரண்டாம் வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உண்மையான விசுவாசினுடைய இருதயத்துல அவர் இருக்கிறார். அவர் போகமாட்டார், அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருப்பார். உண்மையான விசுவாசிக்கு இது தெரிந்திருக்குதோ இல்லையோ, உண்மையான விசுவாசிய முழு நிச்சயமா பாதுகாக்கப்படுகிறான் என்பது வேதம் போதிக்கும் சத்தியம். உண்மையான விசுவாசிக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனா தேவன் வேதத்துல என்ன வெளிப்படுத்தி கொடுத்திருக்காருனா, உண்மையான விசுவாசி நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறான். இந்த வேதபூர்வமான சத்தியம் தெரியும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவு இன்னும் அதிகமாய் வளரும். கடவுள் என்னை ரட்சித்துட்டு அப்படியே உடலைங்க, கடவுள் என்னை ரட்சித்துட்டு அப்படியே உடல, சரி நான் ரட்சித்துட்டேன் உன்னை, நீ எப்படியாச்சும் பரலோகமான்னு சொல்லல. அவர் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், அவர் என் கூட இருந்து என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும், உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள் இருக்கும், உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கையில உலக கவலைகள் இருக்கும், உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கையில பாவ போராட்டங்கள் இருக்கும். அவன் கஷ்டப்படுவான், நொம்பலப்படுவான். இது நிமித்தம் தேவன் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிறார். கிருபையின் சத்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாராம்சமே இதுதான், தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களோடு இருந்து அவர் உங்களுடைய பாவ போராட்டத்திலும் உங்களுடைய பலவீனத்திலும் உங்களுடைய சுகத்திலும் உங்களுடைய துக்கத்திலும் உங்களுடைய சஞ்சலங்களிலும் உங்களுடைய கவலைகளிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். நான் எதுக்கு பயந்து வாழணும்? உண்மையான ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா, உண்மையா நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா, உண்மையாக நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருந்தேன் அப்படின்னா, தேவன் என் கூட இருந்து, தேவன் அவர் என்னை நித்தியத்திற்காக என் கூட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும், வாழ்க்கையில கவலைகள் வரும், வாழ்க்கையில சஞ்சலங்கள் வரும், வாழ்க்கையில பாவ போராட்டங்கள் வரும், மனக்கவலைகள் வரும், உலக கவலைகள் வரும், பாவத்துல போற, ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியில தேவன் உங்களோட இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க, யாருக்கும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க ரட்சிக்கப்படாத மனுஷனை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு புலம்புறான், எவ்வளவு கவலைனால சூழ்ந்து இருக்குது. ஆனா விசுவாசிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, அது உறுதியாக உண்டு. அது அது என் கையிலிருந்து யாரும் உன்னை பிரிக்க முடியாது, என் கையிலிருந்தே பிரிக்க முடியாது அப்படின்னா, வேதம் இன்னொன்று சொல்லுது, என்னுடைய பிதாவின் கையிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அஷூரன்ஸை கொடுக்க, எவ்வளவு பெரிய ஒரு உறுதித்தன்மையை கொடுக்குறார். ஏன் நான் பயந்துட்டு வாழணும்? ஏனாம் பயந்துட்டு வாழ்றோம். எவ்வளவு மேன்மையான தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னை பாதுகாக்கிறார். சர்வ மேன்மை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், மகிமையாய் ஒவ்வொரு விசுவாசியை பாதுகாக்கிறார். இதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த பாதுகாப்பு என்ன சொல்லுது? தேவன் என்னை இன்னும் தொடர்ச்சியாக நேசித்துக் கொண்டே இருக்கிறார். சிலுவையில மட்டும் அவருடைய அன்பு வெளிப்படலங்க, சிலுவையில மட்டும் அந்த அன்பு இல்லை, அதை தொடர்ந்து இந்த செகண்ட் வரைக்கும் விசுவாசியுடைய வாழ்க்கையில தேவன் அவ்வளவு பெரிய அன்பை பொழிந்தெருளி கொண்டிருக்கிறார். கிருபையின் சத்தியம் என்ன போதிக்குது? தேவன் விசுவாசி எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் மட்டும் தான் போதிக்குது. கிருபையின் சத்தியம் என்ன எனக்கு சொல்லி கொடுக்குது? தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு என்று பாருங்க. நான் எப்படி வாழ்றேன்? என்னுடைய எல்லா நிலைகளும் தேவனினை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதான் ரோமர்ல பவுல் சொல்றார், அது மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, என்னுடைய மரணத்திலும் என் கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்விலும் என் கூட இருக்கிறார், என்னுடைய போராட்டத்தில் என் கூட இருக்கிறார். தேவனினை பாதுகாக்கிறார். விசுவாசிகளை தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலம்ப வேணாம், கவலைப்பட வேணாம், ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாக்கிறார். எப்ப வரைக்கும்? நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மேன்மையான சத்தியம், எவ்வளவு மகத்துவமான சத்தியம், கடவுள் என்ன பாதுகாக்கிறார். இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நான் சரியான ஒரு முறையில வாழ முடியும். இந்த உலகத்தை நான் சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த உலகத்துல நான் எதிர்கொள்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் சரியா பார்க்க முடியும். இல்லைன்னா நான் டிப்ரெஸ் ஆயிடுவேன், இல்லைன்னா நான் என்னமோ அப்படின்னு ஒரு விரக்தியில வாழ்ந்துட்டு இருப்பேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பாதுகாக்கிற அந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறீர் என்று அறிவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரவம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கவலைகள் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை என்னை துன்பப்படுத்துது, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க என்று சொல்லுங்க. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய பிள்ளை அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்காம இருப்பாரா? என்ன பெரிய ஒரு ஆறுதல் தேவன் உங்களுக்கு வேதத்துல கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அதே வேளையில உண்மையான விசுவாசியை தேவன் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்காக பாதுகாக்கும். அதே வேளையில உண்மையான விசுவாசியினுடைய பரிசுத்தமான நடத்தை அவசியமானது. உண்மையான விசுவாசியினுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில அவன் தொடர்ச்சியாக நிலைத்து வாழ வேண்டுவது அவசியமானது. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. வேதம் உண்மையான விசுவாசியை தேவன் தன்னுடைய நித்திய ராஜ்யத்துக்கு என்று பாதுகாக்கிறார் என்று சொல்லு. அதே போல விசுவாசியினுடைய பரிசுத்த நடத்தையும் அவசியத்தையும் மிக தெளிவா போதிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசினுடைய பரிசுத்த நடத்தையும் மிக தெளிவா போதிக்குது. விசுவாச நடத்தை என்று பார்க்கும் போது அது பரிசுத்தமாகுதல், அது விசுவாசம், அது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும். இது ஏன் நடக்கணும்? கடவுள் என்னை பாதுகாக்கிறார்ல, அப்புறம் நான் இப்படி வாழணும். சிலுவை மரணத்துல என்ன நடந்துச்சுன்னு திரும்பி யோசித்து பார்ப்போம். சிலுவையில் என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டுச்சு. அந்த சிலுவையினுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. யாரெல்லாம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோ அவர்களுக்கு எல்லாம் இயேசுவினுடைய நீதி உட்புகுத்தப்பட்டது. அது ஆங்கிலத்தில் நம்ம இம்பியூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோ, யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய நீதி அவர்களுக்குள்ளாக உட்புகுத்தப்படுகிறது. இயேசுவினுடைய நீதியை பெற்றவன் இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். என்னுடைய பொறுப்பு என்ன? தேவன் பாவத்திலிருந்து என்னை மீட்டார், தேவன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் எனக்காக பலியாக மரித்தார், தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது நான் அந்த அதனுடைய விளைவு என்ன? அவருடைய நீதியை பெற்ற நான். அதனால நம்ம ஒண்ணு குழந்தையில வாசிக்கும், நீ புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி என்று பார்க்கும் போது பழையசலா ஒளிஞ்சு போச்சு. ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நீதி எனக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய நீதி உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த நீதியை பெற்ற மனுஷன் பரிசுத்தமாக தொடர்ச்சியாக வாழ அழைக்கப்படுகிறான். அதுதான் நம்ம பார்க்கிறோம் கடைசி பாயிண்ட், பரிசுத்தவான்களினுடைய விடாமுயற்சி. பரிசுத்தவான்கள் விடாமுயற்சியோடு பரிசுத்தவான்கள் தொடர்ச்சியாக, பரிசுத்தவான்கள் அயராமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இதையும் வேதம் தெளிவா போதிக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில முக்கியமான வேத பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 24 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு 24 அதிகாரம் 12-13 வசனத்தை நம்ம திருப்பிக்கலாம். அக்கிரமம் மிகுதியாவது நாள் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். வேதம் சொல்லுது இந்த இடத்துல நம்ம ரட்சிக்கப்பட போற மனுஷனை குறிச்சு பார்க்கல, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தை நம்ம புரியணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட போற மனுஷனை குறிச்சு பேசல. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறான் தான் சொல்றோம். மத்தேயு 24:12 சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். வேற சொல்லுது பாவம் அதிகரிக்கிறதுனால தேவன் மீதான அன்பு அநேகருக்கு தணிஞ்சு போகும். பாவம் இந்த உலகத்துல அதிகரிக்கிறதுனால தேவன் மீதான அன்பு தணிஞ்சு போகும். ஆனா முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன், உலகத்துல பாவம் அதிகரிக்கும் போது உலகத்துக்கு இணங்கி அநேகர் போவாங்க, ஆனா உண்மையான விசுவாசி நிலைத்திருப்பான். உண்மையான விசுவாசி நிலைத்திருப்பான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் தேவனால் பாதுகாக்கப்படுகிறான், அவன் தேவனால் காக்கப்படுகிறான். இந்த முக்கியத்துவத்தை நம்ம பார்ப்போம். யாரோ நிலைச்சிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனால் காக்கப்படுகிற மனுஷன் முடிவு பரியந்தமும் நிலைச்சிருப்பான். ஏன்னா தேவன் அவன் கூட இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவனுடைய நீதி அவனுக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பேசேஜ் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். லூக்கா 8 நம்ம திருப்பி வரலாம். லூக்கா 8:7-8 வசனத்தை பார்ப்போம். லூக்கா 8:7-8 வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 விளன் கொடுத்தது என்றார். இயேசுவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டார். என்ன சொல்றார் என்று பாத்தீங்க அப்படின்னா, முள்ளுள்ள இடத்துல விதை விழுந்துச்சு. அந்த முள்ளுள்ள இடத்துல விதை விழுந்தும் அந்த விதை என்ன செஞ்சு வளர்ந்துச்சு. வளர்ந்துட்டு முள்ளும் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், யாக்கோபு படிக்கும் போதும் பார்த்தோம், இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட மனுஷன், கற்பாறையில விதைக்கப்பட்ட மனுஷன், வழி அருகே விதைக்கப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. சரியா, இங்க முள்ளுள்ள இடத்துல விழுந்த மனுஷன் வளர்றான். வெளிப்புறமான அறிவை கேட்டு, வெளிப்புறமான தேவனுடைய வார்த்தையை கேட்டு அறிவுனால அவன் தன்னை ஏமாற்றி கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சில விதை 8 நல்ல இடத்துல விழுந்த விதை, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. மற்ற பகுதிகளை பார்க்கும்போது 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று பார்ப்போம். இந்த வசனத்திற்கு இயேசு கொடுத்த விளக்கத்தை பாருங்க. 15 வசனம், லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யாரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன்? யார் ரட்சிக்கப்பட்ட மனுஷனா? அவன் வசனத்தை கேட்டு அடுத்தது நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவன். பொறுமையுடனே நான் தொடர்ச்சியாக பலன் கொடுக்கிற ஒரு இருதயம், தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதலை கொடுக்கிறவன், தொடர்ச்சியாக விசுவாசத்தில் வளர்கிறவன், தொடர்ச்சியாக பரிசுத்தத்தில் வளர்கிறவன், தொடர்ச்சியாக வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவன், தொடர்ச்சியாக வாழ்கிறவன் தான். ஒரு நாள் விசுவாச வாழ்க்கையை வாழ்வது ரட்சிப்பு இல்லை. ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வேத வாசித்து ஒரு நாள் ஜோமணி ஒரு நாள் பாவத்தை வெறுக்கிறது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்று பார்க்கும்போது தொடர்ச்சியான பலன் கொடுப்பது. வேத சொல்லுது தொடர்ச்சியா ஒரு விசுவாசி பலன் கொடுக்க வேண்டும், தொடர்ச்சியா விசுவாசினுடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்க வேண்டும். அப்படி அவனுடைய வாழ்க்கையில கனியை கொடுக்கல அப்படின்னா அவை முள்ளுள்ள இடத்துல விளந்திருக்கான். முள்ளுள்ள இடத்துல விளந்தவன் கனி தர மாட்டான், கனி தராதவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கனிகள் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னா, உண்மையா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில விசுவாச கனிகள் கண்டிப்பா இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில விசுவாச கனிகள் இருக்கும்? ஏன்னா கிறிஸ்துவனுடைய நீதி எனக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்ற மனுஷன் கிறிஸ்துவை போல கனிகளை தந்து வளராம இருந்தா அப்படின்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய நீதி கொடுக்கப்படலன்னா அர்த்தம். சத்தியத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், கனிகள் இருக்குதா? வேதாத தெளிவா போதிக்குது, முடிவு பரியந்தமும் நிலைச்சு முடிவு பரியந்தமும் தொடர்ச்சியாக கனிகளை தருகிற மனுஷனா இருக்கிறோமா? ஏன் கனிகளை தருவான் அப்படின்னா அவனை தேவன் பாதுகாக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. தேவன் பாதுகாக்கிறார், தேவன் பாதுகாக்கிறார். அதே வேளையில தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதனால, கிறிஸ்துவனுடைய நீதி இருப்பதனால, இந்த விசுவாசி விசுவாச கனிகளை கொடுப்பான். நான் விசுவாச கனிகளை கொடுக்கல அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலை. அது யாருனாலும் சரி, நான் சுவிசேஷத்தை நல்லா கேட்டிருக்கேன், சுவிசேஷம் எனக்கு நல்லா தெரியும், வேதத்தில் இருக்கிற எல்லா நூக்கன் காணசும் தெரியும், எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிடுவேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில விசுவாச கனி இல்லை அப்படின்னா, நான் பலன் கொடுக்கல அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலை. என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்க்கையில வல்லமையா செயல்படலை அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலை. அடுத்து 1 Corinthians 15 முதல் 2 வசனம், புதிய ஏற்பாட்டில் 241 பக்கம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் உருதாயிருக்குமே. வேதம் தெளிவாக சொல்ற நேரத்தில் பவுல் சொல்றார், பவுல் கொரிந்திய மக்களுக்கு சொல்றார், நீங்க சுவிசேஷத்தை கேட்டு அதுல தொடர்ச்சியாக நிலைத்திருந்தீர்கள். ஆனால் விசுவாசி தொடர்ச்சியாக நிலைத்திருந்தால், அதில் கை கொண்டிருந்தால், தொடர்ச்சியான கை கொள்ளுதல், தொடர்ச்சியாக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல், தொடர்ச்சியாக கணிதரும் வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் தேவனுடைய அந்த உண்மையான விசுவாசியாக இருந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், அவ்வளவுதான், எனக்கும் நான் இன்மேட்டு எப்படினாலும் வாழ்ந்துடலாம், கடவுள் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு என்ற ஒரு சிந்தனை உண்மையான விசுவாசியினுடைய சிந்தனை அல்ல. கடவுள் தான் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரே, கடவுள்தான் எனக்காக என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டு நான் மறுச்சிட்டாரு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன், நான் எப்படினாலும் வாழலாம், நான் என்ன பாவம்னாலும் செய்யலாம். கிறிஸ்து பாவத்தை வெறுத்தார், கிறிஸ்து பரிசுத்தமா வாழ்ந்தார். அந்த கிறிஸ்துவனுடைய நீதி கொடுக்கப்பட்ட மனுஷன் எப்படி பாவத்தை நேசிக்க முடியும், எப்படி பாவத்தை விரும்ப முடியும்? அப்ப அவன் விரும்பினா அப்படின்னா அவனுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய நீதி இல்லைன்னு தானே அர்த்தம். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில நான் பாவத்தை நேசிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? என்னுடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவனுடைய நீதி கொடுக்கப்படுதா? என்னுடைய கிறிஸ்துவனுடைய நீதி வெளிப்படுதா என்ற அடிப்படையான கேள்வியை கேட்கிறதா இருக்கு. அடுத்து நம்ம கொலோசியர் 3 திருப்பி கொள்ளலாம். கொலோசியர் 3 21-23 வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 1:21-23 வசனம், முன்னே அந்நியரும் துர்க்கிரியினால் மனதிலே சத்ருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார், சுவிசேஷத்தினால பரிகார பலியினால ஒப்புரவாக்கினார். அடுத்து 22 சொல்லுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசைவில்லாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். எப்படி அந்த ஒப்புரவாகுதல் பூர்ணமடையுது அப்படின்னு பார்க்கும்போது 22 சொல்லுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் அந்த நம்பிக்கை. அந்த சுவிசேஷம் நித்திய ஜீவனை சொல்லுது. சுவிசேஷத்தினுடைய நம்பிக்கை பரலோகம், சுவிசேஷத்தினுடைய நம்பிக்கை எப்போ ஓகே ஆகும், எப்போ அது அப்படி ஆகும் அப்படின்னா, அதில் அசைவில்லாமலும் ஸ்திரமாயும் உறுதியிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்தால். அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தைகளை பாருங்க, அசைவில்லாமல் ஸ்திரமாய் உறுதியாய், இந்த மூணுமே ஒரே மீனிங் தான் சொல்லுது. அப்போ அந்த ஸ்ட்ராங்கா எவ்வளவு எம்பசைஸ், உறுதியா ஸ்திரமா அசையாம அந்த விசுவாசத்துல நில்லு, அதை விட்டு வழி விலகிறாத, அப்படி நிலைத்திருப்பீர்கள் ஆனால் அது அப்படி ஆகும். இந்த சுவிசேஷம் வானத்தில் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு என்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன், இப்படிப்பட்ட ஊழியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கும், இப்படிப்பட்ட சுவிசேஷத்தினுடைய அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்கும்படியாக தான் தேவன் விசுவாசிகளை ரச்சித்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எபிரேயர் 3:4 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எபிரேயருடைய சாராம்சம் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். எபிரேயருடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனாங்க, விசுவாசத்தை விட்டு அவங்க பலவீனமானாங்க. அதனால அந்த எபிரேய ஆக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவர்களை இழுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மைய அவசியத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்துவ மீதான நம்பிக்கையை சொல்றார். அப்படி சொல்லிட்டு எபிரேயர் நிருபம் முழுசா நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல விசுவாசிகள் என்று எச்சரிப்பு இருக்கும், இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்துவத்தையும் கூறியிருக்கிறார். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது 3:4 அங்க ஒரு கேள்வி கேட்கிறார், ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான சுதந்திரிக்கல? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான சுதந்திரிக்கல? நம்ம எபிரேயர் 3:12-13 பார்த்தோம் அப்படின்னா, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றார்? அவிசுவாசம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா, பொல்லாத இருதயத்தை உண்டாக்குகிறது. அதுக்கு நீ எச்சரிக்கையாரு. விசுவாசிக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். விசுவாசி அவிசுவாசத்துக்கு நேரா போயிடாத, அவிசுவாசத்தை மனசுக்குள்ள வைக்காத. ஏன்? அது பொல்லான இருதயத்தை உண்டாக்குகிறது. அவிசுவாசம் பாவம், அவிசுவாசம் பொல்லாத இருதயத்தை தருது. அதனாலதான் நம்ம 14 சொல்றார், நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை, ஆரம்பத்திலே கிறிஸ்து மீதான சுவிசேஷத்தின் மீதான கொண்டிருந்த நம்பிக்கையை நம்ம முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றியிருப்போம். ஆகில் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவினிடத்தில் பங்காளிகளாயிருப்போம். நான் கிறிஸ்துவோட எப்ப பார்ட்னர் ஆக முடியும்? நான் கிறிஸ்துவோட எப்ப பங்காளிகளாக முடியும்? உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, நிலைத்திருக்கும் போது, சுவிசேஷத்தில் நிலைத்திருக்கும் போது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்துல நிலைத்திருக்கணும். சுவிசேஷத்துல நிலைத்திருக்கும் போது அங்க விசுவாசம் வளரும். சுவிசேஷத்துல நிலைத்திருக்கும் போது அவிசுவாசம் இருக்காது. சுவிசேஷத்துல நிலைத்திருக்கும் போது பரிசுத்தமாகுதல் ஏற்படும். சுவிசேஷத்துல நிலைத்திருக்கும் போது கீழ்ப்படிதல் வரும். இதுதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இதுல நிலைத்திருங்கள் என்று சொல்றார். கடைசியா வெளிப்படுத்தல் 21:1 திருப்பிடும். வெளிப்படுத்தல் 21:1, புதிய வனம் புதிய பூமியை யார் சுதந்திரித்துக் கொள்ள போறாங்க என்று சொல்றார். 21:7 7 ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்கிறவன், இவ்வளவு பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில எஞ்சியுள்ள பாவத்துல போராடி அந்த விசுவாசத்துல உறுதியா தேவனை பற்றி கொள்கிற மனுஷன், யார் புதிய வனம் புதிய பூமிக்குள்ள பிரவேசிக்க போறா? தொடர்ச்சியா நிலைத்திருக்கிற மனுஷன், தொடர்ச்சியா விசுவாசத்துல இருக்கிற மனுஷன், தொடர்ச்சியா அந்த சுவிசேஷத்துல நம்பிக்கை இருந்து வழிவிலகாத மனுஷன், தொடர்ச்சியா தேவனை பற்றி கொள்கிற மனுஷன். யார் பற்றி கொள்வா? தேவன் யார் யாரெல்லாம் தெரிவு செய்திருக்கிறாரோ, தேவன் யார் யாரெல்லாம் பாதுகாக்கிறாரோ, அவெல்லாம் தொடர்ச்சியா என்ன செய்ய போறான் அப்படின்னா, இந்த போராட்டத்துல வெற்றி சிறக்க போகிறான். இப்படி வெற்றி சிறக்க போகிற மனுஷன் அவன் என்ன என்னவா இருக்கிறார் அப்படின்னா, நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வேதத்திலிருந்து தேவன் கூறுறார், அவருடைய கிருபையினால மீட்கப்பட்ட எந்த மனுஷனும் அவருடைய மீட்பிலிருந்து வீழ்ந்து போவதில்லை. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில தொடர்ச்சியா வாழணும். இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா, விசுவாசியுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் விசுவாச வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் ரச்சிக்கப்படலை. யார் யாரெல்லாம் தொடர்ச்சியா வாழ முடியும், யார் யாரெல்லாம் தொடர்ச்சியா ஜெயங்கொள்ள முடியும், யார் யாரெல்லாம் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா, தேவன் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவங்க மட்டும்தான் அதுல நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எஞ்சியுள்ள பாவம் இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்துல போராடுறான், அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்துல வீழ்ந்து போறான், அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்துல கொஞ்ச நாள் ஒரு குறுகிய காலம் நிலைத்திருப்பான். தேவன் அவன் அப்படியே விட்டுற மாட்டார். தேவன் அவனை மீட்டெடுக்கிறார், தேவன் அவனை தூக்கி எடுக்கிறார். நம்ம யோனாவை குறிச்சு பார்க்கும்போது, யோனாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவன் கடவுளுடைய வார்த்தை, தேவனால் அழிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சே நிராகரிச்சு கீழ்படியாமல் போனான். அப்படி போகும்போது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டார். அதே போல ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில விசுவாசியால பாவம் செய்ய முடியும். விசுவாசி பாவத்துல விழுந்து போவான். விசுவாசி தொடர்ச்சியா ஒரு குறுகிய கால ஒரு சில பாவத்துல நிலைத்திருப்பான். ஆனா தேவன் மறுபடியும் அவனை வந்து சந்திப்பார். தேவன் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில ஈடுபடுவார். ஏன்னா தேவன் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய எல்லா சூழலிலும் தேவன் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மேன்மையான சத்தியம், தேவனால் பாதுகாக்கப்படுகிற மனுஷன் பாவத்தை விரும்ப மாட்டான். தேவனால் பாதுகாக்கப்படுகிற மனுஷன் பாவத்துல தொடர்ச்சியா ரொம்ப நாள் இருக்க மாட்டான். தேவனால் பாதுகாக்கப்படுற மனுஷன் பரிசுத்தத்தையும் கீழ்ப்படுதலும் விசுவாசத்திலும் வளருவான். இந்த சத்தியம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த சத்தியம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? உண்மையான விசுவாசிக்கு இந்த உலகத்துல திடமான உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. உண்மையான விசுவாசிக்கு இந்த உலகத்துல வாழும்போது அவனுக்கு திடமான உறுதியான நம்பிக்கை இருக்கு. அவன் சந்தேகப்படாம வாழலாம். நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனா என்ற குழப்பம் இல்லாம வாழலாம். எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வை தருகிறது. இந்த சத்தியம் எனக்கு என்ன கற்று தருதுன்னு பார்க்கும்போது, நான் சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை தருகிறது. தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை தரு. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயந்து இருக்கும் போது, கவலையோடு இருக்கும் போது, பாவத்தினால நீங்க பயந்து இருக்கும் போது, நான் ரட்சிக்கப்பட்டேனா, இவ்வளவு மோசமா பாவம் செய்யறேனே, நல்லதே இல்லையே என்று நீங்க உங்களுடைய பாவத்தோடு போராடும் போது, பாவத்துல நான் வெற்றி பெறவே இல்லையே என்று போராடும் போது, அப்போ தேவன் இவ்வளவு இக்கட்டின் வழியிலும் போராட்டத்திலும் தாவீதை போல உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில இக்கட்ட சூழ்ந்திருந்துச்சு. எப்போ அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு நேரடியாக அவன் போய் ராஜாவா உட்கார்ல. அவனுடைய வாழ்க்கையில நடுவுல போராட்டங்கள். சவுல் அவனை கொல்ல தேர்றான். சவுல் அவனை தொடர்ச்சியா அவனை விரட்டிக்கிட்டே இருக்கான். தேவன் அவனை தொடர்ச்சியாக பாதுகாத்து கொண்டே இருந்தார். தேவன் தொடர்ச்சியாக அவனை பாதுகாத்து 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 அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். என்ன ஒரு நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து! தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில பாவ போராட்டங்கள் இருந்தாலும், தாவீது பாவத்துல வீழ்ந்து போனான், மோசமான பாவம் செஞ்சான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பாவம் செஞ்சான், வீழ்ந்து போனான், தேவன் மறுபடியும் சந்தித்தார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில பாவத்துல வீழ்ந்து போவீங்க, பாவத்தை செய்வீங்க, ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சந்திப்பார். தேவன் உங்களுடைய இருதயத்தை தொடுவார். தேவன் உங்களை உடைப்பார். மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக உங்களை இழுத்துக் கொள்வார். அது ரட்சிப்பை இழந்து போவதில்லை. அது பேர் ரட்சிப்பு இழந்து போவதில்லை. அது வாழ்க்கையினுடைய போராட்டம், அது பாவ போராட்டம். என்னுடைய வாழ்க்கையில எஞ்சி உள்ள ஒரு பாவம் இருக்கு, அதோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து அந்த வழியில என்னை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது. உண்மையான விசுவாசி பாவத்துல வீழ்ந்த பின்பும் இந்த சத்தியம் அவனுக்கு உதவி செய்யும். உண்மையான விசுவாசி அவன் பாவத்துல வீழ்ந்த பின்பும் அவனுக்கு இந்த சத்தியம் வேலை செய்யும். பாவத்துல வீழ்ந்து போதும், உண்மையான அன்பு இல்லாம வாழும் போதும், ஒழுங்கா நான் பேசாம பொய் சொல்லி தேவனுடைய நாள நான் காம்ப்ரமைஸ் பண்ணி உண்மையான விசுவாசியை போல நான் வாழலானாலும், தேவன் என்ன செய்யறார் என்று பாத்தீங்கன்னா, மறுபடியும் தம் பக்கமாக இழுத்து கொள்றார். விசுவாசியுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாய் தொடர்ச்சியாய் மறுபடியும் 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 செயல்படுகிறார். அதனாலதான் யோவான் 2:1 நான் நீ பாவம் செஞ்ச அப்படின்னா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எடுத்துக்கலாம் 2:1 எல்லாரும் எடுத்துக்கோங்க. 326 ஒன்னியோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால், இது யார்கிட்ட சொல்றாரு? பிள்ளைகளே என்று சொல்றாரு. விசுவாசிகள் சொல்றாரு. விசுவாசிகள்ட்ட சொல்றாரு, நீ பாவம் செய்யக்கூடாது, அப்படி நீ பாவம் செஞ்சுட்டேனா, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா விசுவாசி நேரடியா இயேசு கிறிஸ்து இடத்துல ஓடிவா. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக என்னை பாதுகாத்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் பரமண்டல ஜபத்துல சொல்றார், என்னுடைய பாவத்தை மன்னிங்க. அந்த பரமண்டல ஜபம் அனுதினமா செய்ய வேண்டிய ஜபம். இயேசுக்கு தெரியும், நான் தினந்தோறும் பாவம் செய்வேன். அதனாலதான் அந்த பாவம் அந்த ஜபத்துல சொல்றார், நீ தினந்தோறும் பாவம் மன்னிப்ப கேளு. இந்த உலகத்துல நான் வாழும் போது பூரண பரிசுத்த நான் வாழ முடியாது, எஞ்சியுள்ள பாவத்துள்ள நான் போராடுவேன், தினந்தோறும் நான் பாவம் செய்வேன். அப்படி உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கையில அந்த பாவத்துல தேவன் மறுபடியும் 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 மறுபடியுமாக தொடர்ச்சியாக மன்னித்து தொடர்ச்சியாக பாதுகாத்து தொடர்ச்சியாக உங்களை சீர்படுத்தி வருகிறார். இதாங்க கிருபையின் போதனை, இதாங்க கிருபை, இதான் கிருபை. நான் பாவத்துல வீழ்ந்து போனேன், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும், இதெல்லாம் பிதாவானவர் என்னை முன்குறிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும், இப்படிப்பட்ட பாவத்துல வீழ்ந்து போவேன். இன்னும் அவருடைய அன்பை அளவில்லாமல் என் மீது பொழித்துக் கொண்டே இருக்கிறார், இன்னும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் எனக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார், இன்னும் என்னை கைவிடாமல் பிதாவினுடைய கையும் குமாரனுடைய கையும் என்னை இறுக்கமா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம். நான் நல்லவனா வாழும்போது இல்ல, விசுவாசியான பிறகும் பாவம் செஞ்சு வாழும்போது, விசுவாசியான பிறகு தொடர்ந்து பாவத்தை நேசித்து நான் செய்யும் போது பரிசுத்த பிதாவான தேவனும் குமாரன தேவனும் என்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய அன்பு. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அன்பை நம்ம பார்க்க முடியாது. இதுதான் தேவனுடைய மேன்மையான கிருபை. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தின் மத்தியும் இந்த சத்தியம் எனக்கு தேவன் என்னை மன்னிக்கிறார் என்ற உணர்வை தருது. உன்யோவான் முதலாம் அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக்கோங்க. நாம் பாவம் செய்ய நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மறுபடியும் அது விசுவாசி சொல், நான் பாவம், நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார், அவர்கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் பாவம் செய்வேன், செஞ்சோனே அந்த பரிந்து பேசுகிற இயேசுட்ட போய் உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு, போய் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். டெய்லி நேற்று இந்த பாவம் செஞ்சல, இன்னைக்கு திரும்பி இதே பாவத்தை செஞ்சேன்னு கேட்க மாட்டார். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்னா, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருந்து மன்னிக்கிறார். உண்மையா அவர் உங்களை மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த இந்த சத்தியம் நம்மளுக்கு எப்ப உதவி செய்யுது என்று பாத்தீங்க அப்படின்னா, அவிசுவாசம் நம்மளுடைய இருதயத்துல எழும்பும் போது இந்த சத்தியம் நம்மளுக்கு உதவி செய்யுது. அவிசுவாசம் என்னுடைய இருதயத்துல எழும்பும் போது அவிசுவாசத்தோட விசுவாசிகள் விளையாட வேணாம். அவிசுவாசம் நரகத்தினுடைய வாசல். அவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, வேதம் உண்மையானதா என்ற ஒரு கேள்வியை கேட்கும். அவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, கடவுள் நிஜமாவே இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்கும். அவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் நிஜமாவே பாவத்தை மன்னிச்சிட்டாரா என்ற கேள்வி கேட்கும். அவிசுவாசம் என்ன செய்யும்னா, என்னுடைய இருதயத்தை பொல்லாததாக்கும். அவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை இடியும், என்னை தேவனுடைய உறவுல இருந்து என்ன பிரிச்சிடும். அவிசுவாசத்தோடு விளையாட வேணாம், அவிசுவாசத்தோடு விசுவாசிகள் விளையாட வேணாம். அவிசுவாசத்தோடு நான் என்னுடைய இருதயம் போராடும் போது விசுவாசி நினைக்க வேண்டியது பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி. என்னுடைய இருதயத்துக்குள்ள வர வேண்டியது அவிசுவாசம் இல்ல, இந்த அவிசுவாசமான இருதயத்தை தாண்டி நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கையை தொடர வேணும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அதை நோக்கி ஓடு என்று சொல்லுங்கள். அவிசுவாசத்தை வளர்க்காதீங்க, அவிசுவாசத்தை வளர்த்துறாதீங்க. அவிசுவாசம் வளரும் போது என்னுடைய பொறுப்பு அவிசுவாசம் இல்ல, என்னுடைய பொறுப்பு பரிசுத்தமான நடத்தை, என்னுடைய பொறுப்பு விசுவாசம், என்னுடைய பொறுப்பு பரிசுத்தமாகுதல், என்னுடைய பொறுப்பு கீழ்ப்படிதல். இந்த திசைக்கு நேராக ஓடுங்கள். அடுத்து இந்த சத்தியம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் பாவ போராட்டத்தில் பாவ சோதனையில் அகப்படும் போது இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்யுது. பாவ சோதனையில் அகப்படும் போது தேவன் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி துணிஞ்சு பாவம் செய்யாதீங்க. பாவ சோதனையில் அகப்படும் போது, பாவ சோதனையில் அகப்படும் போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற யாக்கோபு முதலாம் அதிகாரம் 14-15 வசனத்தின்படி, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த மாதிரியான பாவ இச்சையில பாவத்துல நான் சோதிக்கப்படும் போது, நான் தான் ரசிக்கப்பட்டேன்ல, கடவுள் என்னை பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லி துணிந்து பாவம் செய்ய வேணாம். பாவம் அப்ரோச் பண்ணும்போது என்னுடைய வழி பாவ வழி அல்ல, என்னுடைய வழி பரிசுத்தம் என்பதை நோக்கி ஓடுங்கள். என்னுடைய வழி பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கிறது, என்னுடைய வழி வேதத்துக்கு கீழ்படுகிறது. தேவனால் பாதுகாக்கப்படுகிற மனுஷன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான், பாவத்தை விரும்ப மாட்டான். தேவனை காக்கிறார் என்ற உணர்வோடு அவன் பரிசுத்த நடத்தியிலே நடத்துவான். எவ்வளவு ஒரு மேன்மையான சத்தியம் பாருங்க. இப்படி நான் எதற்காக முன்குறிக்கப்பட்டேன், எதற்காக தேவனனை தெரிந்து கொண்டார், எதற்காக தேவனனை மீட்டுக் கொண்டார், எதற்காக நாம் பரிசுத்தமாக வாழணும்? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராளவராக இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் எதற்காக என்னை முன்குறித்தார்? நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். விசுவாசினுடைய வாழ்க்கையில் அவருடைய பெரிய கோல், நான் கிறிஸ்துவ போல வாழணும், நான் கிறிஸ்துவ போல நான் வாழணும், கிறிஸ்துவ போல விசுவாசத்திலும், கிறிஸ்துவ போல பரிசுத்தத்திலும், கிறிஸ்துவ போல கீழ்ப்படிதலும் வாழ வேண்டுவதுதான் பரிசுத்தவான்கள் விசுவாசிகளுடைய கடமை. இதை நான் செய்ய தவறுனே அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரட்சிப்பை நான் கேள்வி கேட்டே ஆக வேண்டும். அப்படி கேள்வி கேட்கும் போது என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நான் பாவத்தை எப்படி பார்க்கிறேன்? ஒரு உண்மையான விசுவாசி பாவத்தை சாதாரணமா இடப்பட மாட்டான். ஒரு உண்மையான விசுவாசி தேவனுடைய ஆராதனையில அவருடைய சமூகத்தை அவன் அலட்சியமா இருக்க மாட்டான். தேவனுடைய குமாரனை போல ஒப்பாவதற்கு மாற வேண்டிய ஒரு விசுவாசி அந்த பரிசுத்த நடக்கிய கவனமா வாழுவான், பாவத்தை விரும்பி செய்ய மாட்டான். இந்த கிருபையின் போதனை பாவத்தை ஒரு மட்டுப்படுத்தல, பாவத்தை வந்து சரி இதெல்லாம் கடவுள் மன்னிச்சிருவார் என்று சொல்ல வைக்கல, பாவம் அவ்வளவு மோசமானது என்பதை தான் காட்டுகிறது. கிருபையின் போதனையை தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் பாவம் எல்லாம் சரி கடவுள் மன்னிச்சிருவார் அப்படின்னு லேசா எடுக்க தோணுது. சின் இஸ் சீரியஸ், அது மோசமானது. விசுவாசி பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும், விசுவாசி பாவத்தை வெறுக்க வேண்டும். அதுதான் விசுவாசினுடைய குணாதிசயம். நிராகரிக்கப்பட முடியாத கிருபையை பெற்ற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிப்படை குணாதிசயம் அவன் பாவத்தை வெறுப்பான், இயேசுவை பாவத்தை விட அதிகமாக நேசிப்பான். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்படி வாழலாம் ரட்சிக்கப்படல. கிருபையின் போதனை இந்த 2 நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கைய மறுபடியும் ஆராய்ஞ்சு பார்க்க உதவி செய்யும். மறுபடியும் ஆராய்ஞ்சு பாருங்க, நான் எப்படி வாழ்றேன், நான் நிஜமாவே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? கேளுங்க, ஒரு தப்பும் இல்லை. நான் என்னையவே நான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னா நித்தியமான நரகத்துக்கு போயிருவேன். நான் என்னையவே ஏமாத்திட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் ஒன்று நினைச்சு கொண்டு போலியா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் நரகத்துக்கு போயிருவேன். வேதம் அடிப்படையிலே தெளிவா சொல்லுது, மனிதன் தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறான். அந்த கோபத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னா அவனுடைய வாழ்க்கையில பிதாவானவர் சித்தம் கொண்டு அவனை ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட மனுஷன் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நிலைத்திருக்கிறவன். விசுவாசிகள் யோசிங்க, பரிசுத்தமான வாழ்க்கையில விசுவாசத்துல கீழ்ப்படிதல நிலைச்சிருக்கிறேனா? எவ்வளவு சீரியஸா என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், எவ்வளவு சீரியஸா என்னுடைய நடத்தையை நான் கவனிக்கிறேன், எவ்வளவு சீரியஸா நான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நான் மறுரூபமாகி கொண்டிருக்கிறேன். கவனிங்க, இல்ல அப்படின்னா இன்றைய ரட்சணை நாள். கிருபையின் சத்தியம் மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு அந்த கிருபை இருக்குன்னு சொல்லுது. கிருபையின் சத்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லும் போது அந்த கிருபையினால் இன்று இன்னைக்கு அந்த கிருபையாய் தேவன் மறுபடியும் உங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நான் விசுவாசியா இருந்து நான் பாவத்துல வீழ்ந்து போய் பாவத்துல கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கிறேன், தேவனே நீ இடத்துல பேசுறதுக்காக நன்றி என்று சொல்லி மறுபடியும் தேவனே என்னை உயிர்ப்பையும், தேவனே மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில செயல்படும், தேவனே நான் பரிசுத்தத்தில் நேராக வளரவும் விசுவாசத்தில் வாழவும் கீழ்ப்படுதலுக்கு நேராக வாழ உதவி செய்யும்னு சொல்லுங்க. அவிசுவாசிகள் தேவன் உங்களை பாதுகாக்கல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கல. நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட செய்தியை கேட்க கொடுத்த தயவுக்காக நன்றி. இப்படிப்பட்ட செய்தியின் மூலமா ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில பேசி என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் மன்னிப்பை தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். தேவன் அழைக்கிறார். அந்த அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது தேவன் உங்களுடைய இருதயத்துல வந்து பரிசுத்தாவியானவரை கொடுத்து நித்தமும் முற்றுமுடிய உங்களை நடத்துகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.